வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தகத் திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 20. வாசிப்பவர் மதுமிதா. விக்ரமாதித்தன் காட்டில் 6 மாதமும் நாட்டில் 6 மாதமும் வசித்தது போல நானும் ஞானாம்பாளும் அவள் தகப்பனார் கிரகத்தில் 6 மாதமும் என் கிரகத்தில் 6 மாதமும் மாறி மாறி வசிக்கிறதென்று என் தகப்பனாரும் ஞானாம்பாள் தகப்பனாரும் நிபந்தனை செய்து கொண்டார்கள். அந்த பிரகாரம் நாங்கள் முந்தைய 6 மாதம் சம்பந்தி முதலியார் வீட்டிலும் பிந்தின 6 மாதம் என் தகப்பனார் வீட்டிலும் இருந்து வந்தோம். என் தாயாரும் ஞானாம்பாளும் தாயும் மகளும் போல அதிக நேசமும் பிரியமுமாக ஒத்து வாழ்ந்தார்கள். ஞானாம்பாள் வருகிறதற்கு முன் என் தாயார் தங்களுடைய தேக சௌக்கியத்துக்கடுத்த காரியங்களை கவனிப்பதற்கு கூட நேரமில்லாமல் குடும்ப யோகக்ஷேம காரியங்களை ஏக தேசத்தில் பார்த்து பரிசிரமப்பட்டார்கள். ஞானாம்பாள் வந்தது முதல் அவளும் கிரக கிருத்தியங்களை வகித்து பார்த்து வந்ததும் தவிர என் தாயாருடைய தேக போஷணைக்கடுத்த காரியங்களையும் அவளுடைய கையாலேயே செய்து வந்தபடியால் என் தாயாருக்கு பெரிய ஆறுதலும் சிரம பரிகாரமுமாயிருந்தது. அன்றியும் எனக்கு வேலை செய்ய பல வேலைக்காரர்கள் இருந்தாலும் கல்யாணத்துக்கு பிற்பாடு என்னுடைய வேலையையும் ஞானாம்பாளே செய்து வருவாள். நான் ஒருநாள் அவளை பார்த்து, நாம் என்ன ஏழைகளா? நமக்கு வேலை செய்ய ஊழியக்காரர்கள் இல்லையா? நீ உன் கையாலே வேலை செய்வது எனக்கு திருப்தி இல்லை என அவள் சொல்கிறாள். எளிய ஸ்திரீகள் கைப்பாடுபட்டு ஜீவனத்துக்கு வேண்டிய காரியங்களையும் சம்பாதித்து கொண்டு சமையல் முதலிய வீட்டு வேலைகளையும் செய்து வருகிறார்கள். எனக்கு அப்படிப்பட்ட வேலைகள் யாதொன்றும் இல்லை. உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிலைகளையாவது நான் செய்யக்கூடாதா என்றாள். இதற்கு முன் ஒரு நாளும் நீ வேலை செய்வதை நான் பார்த்ததில்லையே. இப்போது இவ்வேலைகளையெல்லாம் எப்படி கற்றுக்கொண்டாய் என்று நான் கேட்க அவள், பட்சிகளுக்கு பறக்கவும் மீன்களுக்கு நீந்தவும் யார் கற்பித்தார்கள்? அப்படியே நானும் வேலை செய்ய பயின்றேன் என்றாள். ஞானாம்பாள் வேலை செய்கிற நேரம் போக மற்ற நேரங்களில் நானும் அவளும் பல விஷயங்களை பற்றி சம்பாஷிக்கிறது வழக்கம். ஒரு நாள் அழகை பற்றிய பிரஸ்தாபம் வந்தபோது அவள் சொல்கிறாள், குண அழகும் புத்தி அழகும் அழகேயல்லாமல் முக அழகு அழகல்ல. ஒரு ஸ்திரீயினுடைய அழகையாவது புருஷனுடைய அழகையாவது அழகென்று எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்களா? ஒருவனுடைய முகம் அழகென்று சிலர் ஒப்புக்கொண்டாலும் அநேகர் அதை விகாரம் என்று சொல்லுகிறார்கள். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் அவரவர்களுடைய பிரியத்துக்கு தகுந்தபடி அவலட்சணத்தையும் லட்சணம் என்று சொல்லுகிறார்கள். குணத்தையும் புத்தியையும் சிலாகிக்காதவர்கள் யார்? ஒருவன் குணவானாயும் கல்விமானாயும் இருப்பானானால் அவனால் உலகத்துக்கு எவ்வளவோ பிரயோஜனம் உண்டு. அழகினால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? யவ்வன காலத்தில் அழகுக்கு விசேஷமே தவிர வயது செல்ல செல்ல அழகும் குறைந்து போகின்றது. மேலும் அம்மை முதலிய பல வியாதிகளால் அழகு விகாரமாய் மாறிவிடுகின்றது. குணமும் விவேகமும் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் மாறாமல் ஒரே தன்மையாய் இருக்கின்றது. அழகில்லாத ஆடு மாடுகள் உலகத்துக்கு உபகாரியாய் இருக்கின்றன. காஞ்சிரங்கனி அழகாயிருந்து காரியமென்ன? அழகை மின்னலுக்கு சமானமாக வித்வான்கள் வர்ணிக்கிறார்கள். மின்னல் இடியை உண்டு பண்ணுவது போல் அழகும் காம விகாரம் முதலான பல தீமைகளை விளைவிக்கின்றது என்று பிரசங்கித்தாள். என் தாயாரையும் ஞானாம்பாளையும் அவளுடைய தாயாரையும் தவிர வேற ஸ்திரீகளை நான் அறியாதபடியால் ஸ்திரீகள் எல்லோரும் நல்லவர்கள் என்று பூஜிக்கிறதும் புருஷர்கள் எல்லோரும் துஷ்டர்கள் என்று தூஷிக்கிறதும் எனக்கு வழக்கமாய் இருந்தது. ஒரு நாள் ஞானாம்பாள் என்னை நோக்கி, ஸ்திரீகளில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்படியே புருஷர்களிலும் சிஷ்டர்களும் துஷ்டர்களுமாய் இருக்கிறார்கள் என்றாள். மில்டன் என்னும் இங்கிலீஷ் மகாவித்வான் அந்தகனான பிற்பாடு விவாகம் செய்த பெண் சாதி எவ்வளவோ கொடுமையுள்ளவள் என்று அந்த வித்வானே முறையிடுகிறார். அவளை ஒரு பெரிய பிரபு ரோஜா புஷ்பம் என்று வர்ணித்த போது அந்த மகாவித்வான் அவரை நோக்கி, நான் குருடனானதால் அவள் அழகினுடைய சமாச்சாரம் எனக்கு தெரியாது, ஆனால் என் மேலே படுகிறதெல்லாம் முட்கள்தான் என்றார். சாக்ரட்டீஸ் என்னும் ஞான சாஸ்திரிக்கு வாய்த்த பெண்ஜாதி எவ்வளவு பொல்லாதவள் என்று சகலருக்கும் தெரிந்த காரியமே. அவள் செய்த கொடுமைகளையெல்லாம் அவர் எவ்வளவோ பொறுமையுடன் சகித்தார். ஒரு நாள் அவள் சொன்ன தூஷணங்களை சகிக்க மாட்டாமல் அவர் வெளியே போய் வாசற்படிக்கு முன்பாக உட்கார்ந்தார். அவள் கோபாவேசத்துடன் மேல் மெத்தை மேல் ஓடி அங்கே இருந்த அசுத்த நீர் பானையை எடுத்து அவர் தலைமேல் கவிழ்த்தாள். அவர் சிரித்து கொண்டு, முன்னே இடி இடித்தது, இப்போது மழை பெய்கிறது என்று சொல்லி பொறுமையாய் இருந்தார். ஒரு புருஷன் வடை தின்ன ஆசை கொண்டு உளுந்து வாங்கி பெண்ஜாதியிடத்திலே கொடுத்து வடை சுடும்படி ஆக்ஷேபிக்க, அவள் 100 வடை சுட்டு 99 வடைகளையும் அவளே தின்றுவிட்டு ஒரு வடை மட்டும் புருஷனுக்கு வைத்தாள். அவன் அத்தனை வடைகளையும் எப்படி தின்றாய் என்று கேட்க, அவள் இப்படித்தான் தின்றேன் என்று அந்த ஒரு வடையையும் எடுத்து தின்றுவிட்டாள். இவள் எப்படிப்பட்ட அரக்கியாய் இருக்க வேண்டும்! பின்னும் ஒரு பெண்சாதிக்கும் புருஷனுக்கும் வாக்குவாதம் உண்டாகி அவன் பெண்சாதியை பழிவாங்குவேன் என்று சொல்ல, அவள் என்ன பழிவாங்குகிறாய் என்று கேட்க, கொள்ளையில் இருக்கிற குளத்தில் விழுந்து விடுவேன் என்று புருஷன் சொல்ல, அவள் விழுகிறதை நான் கண்ணால் பார்க்க வேண்டும் வா என்று திட்டி மடியை பிடித்து இழுக்க, அவன் குளத்தில் விழுகிறதற்காக ஒரே ஓட்டமாக ஓடினவன் பிற்பாடு பயந்து கொண்டு குளத்து ஓரத்தில் நின்றுவிட்டான். உடனே அவனை அவன் பெண்சாதி வாயில் வந்தபடி தூஷித்து, வெட்கம் கட்டவனை ஏன் குளத்தில் விழவில்லை என்று கேட்க, அவன் எனக்கு மனம் துணிவில்லை, பின்னும் எனக்கு நீச்சு தெரியுமானதால் நான் தப்பித்து வந்தாலும் வந்து விடுவேன், நான் தப்பித்து வராதபடி என்னுடைய 2 கைகளையும் நீ பின் கட்டுமுறையாக கட்டிவிட்டு தூரத்திலிருந்து ஓடி வந்து என்னை குளத்திலே தள்ளிவிடு என்று சொல்லி குளத்து ஓரத்தில் நின்றான். அந்த பிரகாரம் பெண்சாதி பர்த்தாவினுடைய 2 கைகளையும் பின்புறமாய் கட்டிவிட்டு அவள் வெகு தூரம் பின்னிட்டு போய் அவனை தள்ளுவதற்காக அதிவேகமாக ஓடி வந்தாள். அவள் தனக்கு சமீபத்தில் வரும்போது அவன் திடீரென்று அப்பால் விலகிவிட்டான். அவள் ஓடி வந்த விஷயினால் அவளே ஓர் நிமிஷத்தில் குளத்தில் விழுந்து விட்டாள். உடனே தன்னை தூக்கி விடும்படி கத்தினாள். நீயே என் கைகளை கட்டி விட்டாயே, நான் என்ன செய்வேன் என்று புருஷன் சும்மா இருந்து விட்டான். அவள் ஸ்வயங்கிருத அபராதத்தால் தண்ணீரில் மூழ்கி இறந்து போனாள் என்றாள். மேற்படி திருஷ்டாந்தங்களை ஞானாம்பாள் சொன்னவுடனே, ஸ்திரீகள் நல்லவர்கள் என்பதற்கு நானும் சில திருஷ்டாந்தங்கள் சொன்னேன். கொன்ராட் எனும் சக்கரவர்த்தி ஒரு பட்டணத்தை பிடித்தபோது அதிலிருந்த புருஷர்களையெல்லாம் வெட்டி போடும்படியாகவும், ஸ்திரீகளையெல்லாம் அவர்கள் தூக்கக்கூடுமான ஆஸ்திகளை எடுத்துக்கொண்டு பட்டணத்தை விட்டு போய்விடும்படியாகவும் உத்தரவு கொடுத்தார். அநேக ஸ்திரீகள் தங்களுடைய புருஷர்களை முதுகின் மேலே தூக்கி கொண்டு நகரத்துக்கு வெளியே போவதை அந்த சக்கரவர்த்தி பார்த்து, ஆஸ்திகளை எடுத்து கொண்டு போகும்படி நாம் உத்தரவு கொடுத்திருக்க, புருஷர்கள்தான் எங்களுக்கு ஆஸ்தி என்று அந்த ஸ்திரீகள் சொல்ல, அந்த சக்கரவர்த்திக்கு இரக்கமுண்டாகி அந்த நகரத்து புருஷர்களையெல்லாம் கொலை செய்ய வேண்டாம் என்று உத்தரவு கொடுத்தார். இராணுவ வகுப்பை சார்ந்த ஒரு உத்தியோகஸ்தர் அழகும் மேன் குணமும் உள்ள ஒரு ஸ்திரீயை விவாகம் செய்கிறதென்று நிச்சயித்த பிற்பாடு அவர் திடீரென்று யுத்தத்துக்கு போகும்படி நேரிட்டது. அவர் திரும்பி வந்த பிற்பாடு கல்யாணம் செய்வதாக வாக்கு தத்தம் செய்து யுத்தத்துக்கு போய்விட்டார். அந்த சண்டையில் அவர் குண்டுபட்டு நொண்டியாய் போனது தவிர தேகத்தில் காயங்கள் உண்டாகி அவர் சர்வ விகாரமாய் போனார். இப்படிப்பட்ட ஸ்திதியில் அந்த ரூபவதி தன்னை கல்யாணம் செய்ய சம்மதியாள் என்று அவர் மிகவும் துயரத்தை அடைந்திருந்தார். அவர் ஊருக்கு திரும்பி வந்தவுடனே அந்த ஸ்திரீயை பார்ப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டிருந்து, பிற்பாடு ஒரு நாள் அவளிடம் போய் தன்னை அந்த ஸ்திதியில் கல்யாணம் செய்ய சம்மதமா என்று கேட்க, அவள் அவரை பார்த்து, ஆடவர்களுக்கு சௌரியமே அழகு, நீங்கள் சுத்த வீரர், என்பதற்கு உங்களுடைய காயங்களே சாட்சிகளாயிருப்பதால் உங்களை விவாகம் செய்ய ஒரு தடையும் இல்லை என்று உடனே சம்மதித்தாள். ஒரு திரவியந்தர் நெடுநாள் வியாதியாயிருந்து எழுந்திருக்க கூடாமல் அசக்தியாயிருந்த காலத்தில் அவருக்கு விரோதிகளான அநேக திருடர்கள் அவரை கொலை செய்யவும் சொத்துக்களை திருடவும் எண்ணம் கொண்டு ஒரு நாள் நடுசாமத்தில் பெரும் கூட்டமாய் வந்து அவர் வீட்டு தெரு வாசற் கதவுகளை கோடாலியால் பிளந்தார்கள். அவர்கள் திருடர்கள் என்று அவருடைய பெண்சாதி தெரிந்து கொண்டு புருஷன் படுத்திருக்கிற இடம் தெரியாமல் மறைத்துவிட்டு புருஷனுடைய உடுப்புகளை தான் தரித்து ரூபம் மாறிக்கொண்டு திருடர்களுக்கு எதிரே போய், உங்களுக்கு புதையல் இருக்கிற இடத்தை காட்டிவிடுகிறேன், என்னை உபத்திரவம் செய்ய வேண்டாம் என்று சொல்ல அவர்கள் புதையலை காட்டு காட்டு என்று பின்தொடர்ந்தார்கள். அவள் அவர்களை வெகு தூரம் அழைத்து கொண்டு போய் ஒரு பெரிய அறைக்குள் நுழைந்து அதில் விரித்திருந்த இரத்தின கம்பளத்தை தூக்கி அதற்கடியில் தரையோடு தரையாக பூட்டப்பட்டிருந்த ஒரு இரும்பு கதவை காட்டி அதை தூக்கி நிமிர்த்தும்படியாக சொன்னாள். திருடர்கள் பல பேர் கூடி அந்த இரும்பு கதவை தூக்கி நிறுத்தினார்கள். அதற்கு அடியில் இருந்த படிகளின் வழியாய் அந்த ஸ்திரீயை முன்னே இறங்கச் சொல்லி திருடர்கள் தீபங்களுடன் பின்தொடர்ந்து போனார்கள். அந்த நிலவரையில் பூட்டப்பட்டிருந்த அநேக இரும்பு பெட்டிகளை காட்டி அவைகளுக்குள்ளாக திரவியங்களெல்லாம் இருப்பதாக தெரிவித்தாள். அவர்கள் திறவுகோல் எங்கே என்று கேட்க அவள் இதோ ஒரு நொடியில் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி மான் ஓடுவது போல் அதிவேகமாய் படிகளில் ஏறி வெளியே வந்து நிறுத்தப்பட்டிருந்த அந்த இரும்பு கதவை காலால் எட்டி உதைத்தாள். உடனே அந்த கதவு படியிரென்று கீழே விழுந்து மூடிக்கொண்டது. அதன் பூட்டை ஒரு நிமிஷத்திலே பூட்டிவிட்டாள். திருடர்களெல்லாம் நில அறைக்குள்ளே அகப்பட்டு கொண்டார்கள். அவள் உடனே வீட்டுக்கு வெளியே ஓடி வந்து திருடர்களாலே கட்டப்பட்டிருந்த தன்னுடைய வேலைக்காரர்களை அவிழ்த்துவிட்டு கொஞ்ச தூரத்தில் குடியிருந்த தன் குடியானவர்களை அழைத்து வரும்படி ஆட்சேபித்தாள். அந்த பிரகாரம் 200 குடியானவர்கள் வந்து திருடர்களை பிடித்து கட்டி குட்டையால் அடித்தார்கள். பிறகு அவர்களுக்கு தகுந்த சிக்ஷையும் கிடைத்தது. அந்த ஸ்திரீ அவ்வளவு சாமர்த்தியம் செய்யாவிட்டால் திருடர்கள் அவளுடைய புருஷனையும் கொன்று சர்வ கொள்ளை அடித்திருப்பார்கள். இன்னும் அநேக ஸ்திரீகள் அந்நிய புருஷர்கள் கையில் அகப்பட்டு கொண்டு தப்புகிறதற்கு வேறே மார்க்கம் இல்லாமையினால் தங்கள் நாக்கை பிடுங்கிக் கொண்டும் கிணற்றில் விழுந்தும் கத்திகளால் கழுத்தை அறிந்து கொண்டும் இவ்வகையாக பிராணனை கொடுத்து கற்பை காப்பாற்றினார்களே, புருஷர்களோடு கூட உடன்கட்டை ஏறி மாண்டி போன பதி விரதைகளுக்கு கணக்குண்டோ என்றேன். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 20 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.